35. அழிவு நெருங்கி வருதல். சீக்கிரத்தில் சம்பவிக்க இருந்த அழிவு குறித்த எச்சரிப்புகள் யோயாக்கீமுடைய ஆளுகையின் முதலாம் வருடம் முழுவதிலும் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தன. தீர்க்கதரிசிகளால் பேசப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேற இருந்தன. வடதிசையில் தேசங்கள் மேல் வெகு காலம் ஆதிக்கம் செலுத்தி வந்த அசீரிய ராஜ்யம் தன் ஆளுகையை இழந்து போகவிருந்தது. தென்திசையிலிருந்த எகிப்தின் படை பெலத்தைத்தான் யூதாவின் ராஜா வீணாக நம்பிக் கொண்டிருந்தார். அதன் அதிகாரமும் சீக்கிரத்திலேயே ஒரு முடிவுக்கு வரவிருந்தது. முற்றிலும் எதிர்பாராத விதத்தில் ஒரு புதிய வல்லரசாக பாபிலோன் சாம்ராஜ்யம் மேற்கே எழும்பி சகல தேசங்களையும் சீக்கிரத்திலே மேற்கொள்ளவிருந்தது. மனந்திருந்தாத யூதாவின் மேல் ஒரு சில வருடங்களிலேயே தேவ கருவியாக பயன்பட இருந்தான் பாபிலோனின் ராஜா. எருசலேம் மீண்டும் மீண்டும் நேபுகாத்நேச்சாரின் படைகளால் முற்றுகையிடப்பட்டு மேற்கொள்ளப்படவிருந்தது. முதலில் ஒரு சிலர், பின் 10,000 பேர், அதன் பிறகு 10,000 பேர் என கூட்டம் கூட்ட மாகஸ்னேயார் தேசத்திற்கு சிறைப்பட்டு போக இருந்தனர். வலுக்கட்டாயமாக நாடுகடத்தப்பட இருந்தனர். யோயாக்கீம், யோயாக்கீன், சிதேக்கியா போன்ற யூதாவின் ராஜாக்கள் பாபிலோன் மன்னனுக்கு அடிமைப்பட்டு பின்னர் கலகம் செய்ய இருந்தனர். தேசம் முழுவதுமே பாழாக்கப்பட இருந்தது. எருசலேம் பாழ்நிலமாகி அக்கினியால் எரிக்கப்பட இருந்தது. சாலமோன் கட்டின ஆலயம் அழிக்கப்பட இருந்தது. பூமியின் தேசங்கள் மத்தியில் முன்பு தனக்கிருந்த நிலையை மீண்டும் ஒருபோதும் பெற முடியாதபடி யூதா ராஜ்யம் விழ இருந்தது. அதுவரைக்கும் கொடியதும் மிகக் கொடியதுமான தண்டனைகள் அந்த கலக தேசத்திற்கு கொடுக்கப்பட இருந்தன. இஸ்ரவேல் தேசத்திற்கு அழிவு நிறைந்த அக்காலகட்டத்தில் எரேமியா மூலம் அநேக செய்திகள் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதாகும். அப்படியாக யூதாவின் புத்திரர் எகிப்தோடிருந்த சிக்கலான கூட்டணியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளவும், பாபிலோனின் மன்னர்களோடிருந்த சர்ச்சையை தவிர்க்கவும் அருமையானதொரு தருணத்தை தேவன் கொடுத்தார். அச்சுறுத்தி கொண்டிருந்த ஆபத்து நெருங்கிய போது உவமைகளை நடித்துக் காட்டி மக்களுக்கு போதித்து வந்தான் எரேமியா. அதன் மூலம் தேவனுக்கான தங்கள் கடமையை உணர அவர்களை தட்டி எழுப்பவும், பாபிலோனிய அரசாங்கத்தோடு நட்பை காத்துக்கொள்ளும்படி அவர்களை வழிநடத்தவும் விரும்பினான். தேவனுடைய நிபந்தனைகளுக்கு முழு மனதுடன் கீழ்ப்படிய வேண்டியதின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்து காட்டும்படி ரேகாபியர் சிலரை கூப்பிட்டு தேவாலயத்தின் ஓர் அறைக்குள் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சரசத்தை அவர்கள் முன்வைத்து குடிக்கும்படி கேட்டுக்கொண்டான். எதிர்பார்த்தது போல் அவர்கள் அதனை முற்றிலும் மறுத்தார்கள், எதிர்த்தார்கள். "நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனெனில் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமல் இருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்" என்று ரேகாபியர் உறுதியாக கூறினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாக்கி அவர், "இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளைக் கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனா கிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள்" என்றான். எரேமியா 35:12-14 வரை. இப்படியாக ரேகாபியரின் கீழ்ப்படிதலுக்கும் தம்முடைய மக்களின் கீழ்ப்படியாமை மற்றும் கலகத்திற்கும் உள்ள நேர் எதிர் வித்தியாசத்தை அவர்கள் முன்னிறுத்த தேவன் முயன்றார். ரேகாபியர் தங்கள் தகப்பனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த அக்கிரமத்தை செய்ய மறுத்தனர். ஆனால் யூதா மனுஷரோ தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடுக்கவில்லை. அதன் விளைவாக அவருடைய கடுமையான நியாயத்தீர்ப்புகளை அனுபவிக்க இருந்தனர். "நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களைச் சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல் லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரையெல்லாம் நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பிக் கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியைச் சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். இப்போதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும்போது, இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினாலும், இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும், நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும், யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாகச் சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேனென்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் தேவன். வசனம் 14-17 வரை. பரிசுத்த ஆவியானவரின் ஊக்கமான ஏவுதலினால் மனிதரின் இருதயங்கள் கீழ்ப்படுத்தப்பட்டு மென்மையாகி மிருதுவாகும் போதுதான் தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். ஆனால் தங்கள் இருதயங்கள் கடினப்படுமட்டும் அவர்கள் புத்திமதியை விட்டு விலகும்போது வேறு செல்வாக்குகளால் அவர்கள் வழிநடத்தப்பட தேவன் அனுமதிக்கிறார். சத்தியத்தை புறக்கணித்து பொய்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது தங்களை தாங்களே அழிக்கும் கண்ணியாகிறது. தமக்கு கோபமூட்ட வேண்டாமென யூதாவிடம் வேண்டிக் கொண்டார் தேவன். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. இறுதியில் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு கூறப்பட்டது. அவர்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட இருந்தனர். கீழ்ப்படிதலட்ட தேவ பிள்ளைகளை சிட்டிப்பதற்கு அவருடைய கரத்தின் கருவியாக கல்தேயர் பயன்பட இருந்தனர். யூதாவின் மனுஷர் தாங்கள் ஏற்கனவே பெற்றிருந்த வெளிச்சத்திற்கும் தங்களால் அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட எச்சரிப்புகளுக்கும் ஏற்ற அளவில் உபத்திரவப்பட வேண்டியிருந்தது. தேவன் தம் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு வெகு நாட்கள் தாமதித்து வந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர்களுடைய பாவப்போக்கிலிருந்து அவர்களை தடுக்கும் கடைசி முயற்சியாக தம் அதிருப்தியை அவர்கள் மேல் காட்டுகள் மேல் காட்ட இருந்தார். ரேகாபியரின் குடும்பத்தாருக்கு ஒரு நித்திய ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. நீங்கள் உங்கள் தகப்பராகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளையெல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்களென்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் தீர்க்கதரிசி. வசனம் 18-19. தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததால் ரேகாபியர் ஆசீர்வதிக்கப்பட்டது போல கீழ்ப்படிதலும் விசுவாசமும் யூதாவின் மேல் ஆசீர்வாதமாக பிரதிபலிக்குமென தேவன் தம் மக்களுக்கு போதித்தார். இது நமக்கும் ஒரு பாடம்தான். தன்னடக்கமற்ற பாவங்களுக்கு எதிராக தன்னுடைய சந்ததியை பாதுகாக்க அதிக பயனுள்ளதும் சிறந்ததுமான வழிமுறைகளை கையாண்டு ஞானமுள்ள ஒரு தகப்பன் வகுக்கும் நிபந்தனைகள் கீழ்ப்படிவதற்கு தகுதி வாய்ந்தவையாக இருக்குமானால் அவற்றைவிட மேலான பயபக்திக்கு உரியதாக தேவ அதிகாரம் இருக்கிறது. ஏனெனில் மனிதனைக் காட்டிலும் அவர் பரிசுத்தர், வல்லமையில் நிகரற்றவர், நியாயந்தீர்ப்பதில் இணையற்றவர், அவர் நம் சிருஷ்டிகரும் அதிகாரியானவர். மனனிதர் தங்கள் பாவங்களை விட்டு மனந்திரும்ப வைப்பதற்கு ஒவ்வொரு வழியிலும் முயல்கிறார். தம் தாசர்களின் வார்த்தைகள் மூலம் கீழ்ப்படியாமையின் ஆபத்துகளை முன்னுரைக்கிறார். எச்சரிப்பின் செய்தியை அறிவித்து பாவத்தை உண்மையோடு கடிந்து கொள்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கருவிகளின் ஜாக்கிரதையான கண்காணிப்பாலும் அவருடைய இரக்கத்தாலும் மாத்திரமே அவருடைய ஜனங்கள் செழிப்போடு இருக்கின்றனர். தம்முடைய கடிந்து கொள்ளுதலை புறக்கணித்து தம்முடைய ஆலோசனையை மறுதளிக்கும் மக்களை அவரால் தாங்கவோ பாதுகாக்கவோ முடியாது. தண்டனை தரும் நியாய தீர்ப்புகளை சிலகாலம் அவர் தாமதிக்க பண்ணலாம். ஆனால் எப்போதும் அவர் தம் கரத்தை தடுத்து நிறுத்த மாட்டார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள் என்று தேவனால் அங்கீகரிக்கப்பட்டோரோடு யூதாவின் புத்திரரும் சேர்க்கப்பட்டிருந்தனர். யாத்திராகமம் 19:6. வாழ்வின் பல தரப்பட்ட உறவுகளில் அதிலும் முக்கியமாக உன்னதமான தேவனுடைய சேவையில் இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியதின் முக்கியத்துவத்தை தன் ஊழியத்தில் எரேமியா ஒருபோதும் மறக்கவில்லை. ராஜ்யத்தின் விழுகையையும் யூதாவின் குடிகள் ஜாதிகளுக்கு மத்தியில் சிதறப்போவதையும் தெளிவாக அவன் முன்னுணர்ந்தான். ஆனால் அவையாவற்றையும் கடந்து தேசம் மீண்டும் புதுப்பிக்கப்படப் போகும் காலத்தை விசுவாச கண்ணோடு நோக்கி பார்த்தான். நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளைத் துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலுமிருந்து சேர்த்து அவைகளைத் திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்பப் பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா இரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே எனும் தேவ வாக்கு தத்தம் அவருடைய காதுகளில் ரீங்காரமிட்டுக்கொண்டே இருந்தது. எரேமியா 23:3-6. வரவிருந்த நியாயத்தீர்ப்பு குறித்த தீர்க்க தரிசனங்களோடு கூட மகிமையான இறுதி விடுதலை குறித்த தீர்க்க தரிசனங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. நிலவி வந்த அவபக்திக்கு மத்தியிலும் தேவனோடு சமாதானம் பண்ணி படிசுத்த வாழ்வு வாழத் தெரிந்து கொள்வோர் ஒவ்வொரு சோதனையையும் சந்திக்கத்தக்க பெலனை பெறவிருந்தார்கள். மிகுந்த வல்லமையோடு அவருக்கு சாட்சி பகரும்படி தகுதிப்படவும் இருந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்த விடுதலையை விட வரவிருந்த காலங்களில் இவர்களுக்கு கிடைக்கவிருந்த விடுதலை மகத்தானதாக கருதப்படவிருந்தது. இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததி யாரை தங்கள் சுயதேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலும் நான் அவர்களை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலுமிருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சத்தியம் பண்ணும் நாட்கள் வருகிறதென்று தம்முடைய தீர்க்கதரிசி மூலம் தேவன் அறிவித்தார். வசனம் 7-8. யூதா ராஜ்யத்தினுடைய வரலாற்றின் முடிவு நாட்களில் பாபிலோனியர் சர்வாதிகார ஆட்சியை ஏற்படுத்தினார்கள். அவர்களுடைய படைகள் எல்லா பக்கங்களிலுமிருந்து வந்து சியோனின் அலங்கங்களை நெருங்கின். அப்போதுதான் இத்தகைய அற்புத தீர்க்க தரிசனங்கள் எரேமியாவால் சொல்லப்பட்டன. விடுதலை குறித்த இத்தகைய வாக்குத்தத்தங்கள் ஏகோவாவை தொழுவத்தில் உறுதியோடிருந்தவர்களின் காதுகளில் இன்னிசையாகத் தொனித்தன. உயர்ந்தோர் தாழ்ந்தோரின் வீடுகளில் உடன்படிக்கையைக் காக்கும் தேவனுடைய ஆலோசனைகள் எங்கெல்லாம் ஏறெடுக்கப்பட்டனவோ அங்கெல்லாம் தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன. பாலகரும் பப்பண்டுவேன், அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா இரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே எனும் தேவ வாக்கு தத்தம் அவருடைய காதுகளில் ரீங்காரமிட்டுக்கொண்டே இருந்தது. எரேமியா 23:3-6. வரவிருந்த நியாயத்தீர்ப்பு குறித்த தீர்க்க தரிசனங்களோடு கூட மகிமையான இறுதி விடுதலை குறித்த தீர்க்க தரிசனங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. நிலவி வந்த அவபக்திக்கு மத்தியிலும் தேவனோடு சமாதானம் பண்ணி பரிசுத்த வாழ்வு வாழத் தெரிந்து கொள்வோர் ஒவ்வொரு சோதனையையும் சந்திக்கத்தக்க பெலனை பெறவிருந்தார்கள். மிகுந்த வல்லமையோடு அவருக்கு சாட்சி பகரும்படி தகுதிப்படவும் இருந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்த விடுதலையை விட வரவிருந்த காலங்களில் இவர்களுக்கு கிடைக்கவிருந்த விடுதலை மகத்தானதாக கருதப்படவிருந்தது. இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததி யாரை தங்கள் சுயதேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலும் நான் அவர்களை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலுமிருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சத்தியம் பண்ணும் நாட்கள் வருகிறதென்று தம்முடைய தீர்க்கதரிசி மூலம் தேவன் அறிவித்தார். வசனம் 7-8. யூதா ராஜ்யத்தினுடைய வரலாற்றின் முடிவு நாட்களில் பாபிலோனியர் சர்வாதிகார ஆட்சியை ஏற்படுத்தினார்கள். அவர்களுடைய படைகள் எல்லா பக்கங்களிலுமிருந்து வந்து சியோனின் அலங்கங்களை நெருங்கின். அப்போதுதான் இத்தகைய அற்புத தீர்க்க தரிசனங்கள் எரேமியாவால் சொல்லப்பட்டன. விடுதலை குறித்த இத்தகைய வாக்குத்தத்தங்கள் ஏகோவாவைத் தொழுவத்தில் உறுதியோடிருந்தவர்களின் காதுகளில் இன்னிசையாகத் துணித்தன. உயர்ந்தோர் தாழ்ந்தோரின் வீடுகளில் உடன்படிக்கையைக் காக்கும் தேவனுடைய ஆலோசனைகள் எங்கெல்லாம் ஏறெடுக்கப்பட்டனவோ அங்கெல்லாம் தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன. பாலகரும் சீனாய் மலையின் மேலே 10 கட்டளைகளைக் கொடுத்த சகல இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவரோடு ஓர் உடன்படிக்கை உறவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதின் முக்கியத்துவத்தை அவன் மீண்டும் வலியுறுத்தினான். எரேமியாவின் எச்சரிப்புகளும் மன்றாட்டுகளும் ராஜ்யத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றடைந்தனைந்தன. தேசத்தை குறித்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்டிருந்தது. ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு நம் பரலோகப்பிதா தம் நியாயத்தீர்ப்புகளை அனுமதிப்பதாக தீர்க்கதரிசி தெளிவுபடுத்தி காட்டுகிறான். சங்கீதம் 9:20. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் ஜாதிகளுக்குள்ளே உங்களைச் சிதற அடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமுமாகும் என்று தேவன் தம் மக்களை முன்னெச்சரித்திருந்தார். லேவியராகமும் 26:21-28:33. வரவிருந்த அழிவு பற்றிய செய்திகள் மக்களிடமும் பிரபுக்களிடமும் வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருந்த அச்சமயத்தில்தானே பாவ அறிக்கை செய்து சீர்திருந்தி அதிக நற்கிரியைகளைச் செய்து ஞானமுள்ள ஆவிக்குரிய தலைவனாகத் திகழ்ந்திருக்க வேண்டிய அவர்களின் அரசனான யோயாக்கீம் சுயநல இன்பங்களில் நாட்களைச் செலவிட்டுக் கொண்டிருந்தான். நான் பெரியதொரு மாளிகையையும் காற்றோட்டமான மாடி அறைகளையும் கட்டிக்கொள்வேன் என்றான். எரேமியா 22:14. கேதுரு பலகைகளை வைத்து ஜாதிலிங்க வருணம் பூசப்பட்ட அந்த வீடானது அநீதியும் வஞ்சக முமான முறையில் பெறப்பட்ட பணத்தாலும் உழைப்பாலும் கட்டப்பட்டதாகும். எரேமியா 22:13. தீர்க்கதரிசிக்கு கோபம் உண்டது. எனவே உண்மையற்ற அந்த அரசனுக்கு எதிராக நியாயத்தீர்ப்பு கூறும்படி அவன் ஏவப்பட்டான். அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனைச் சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ, நீ கேதுரு மரமாடிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவாயிருப்பாயோ? உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படிச் செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்களும் உன் மனதுமோவென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தைச் சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து, ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார் என்றார் அவர். எரேமியா 22:13-19. யோயாக்கீமுக்கு எதிராக சொல்லப்பட்ட கடுமையான இந்த நியாயத்தீர்ப்பு சில வருடங்களிலேயே சம்பவிக்க இருந்தது. முதலில் தம்முடைய திட்டவட்டமான நோக்கம் பற்றி மனந்திருந்தாத அத்தேசத்திற்கு தெரிவித்தார் தேவன். யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி 20 வருட காலத்திற்கு மேலாக அவர்களை இரட்சிக்க தேவன் கொண்டிருந்த விருப்பம் பற்றிதான் சாட்சி பகிர்ந்தும் தன்னுடைய செய்திகள் புறக்கணிக்கப்பட்டதை யோயாக்கீமுடைய ஆளுகையின் 4ஆம் வருடத்தில் தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேமின் குடிகள் எல்லாருக்கும் சுட்டி காட்டினான். எரேமியா 25:2-3. இப்பொழுதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தை இதுவே. நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலுமிருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேனென்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஏந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்கப் பண்ணுவேனென்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். வசனம் 8-11 வரை.
அழிவு குறித்த நியாயத்தீர்ப்பு மிகத் தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனை கேட்டு வந்த பெருந்திரளானவர்களால் அதன் கொடிய விளைவுகளை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களில் ஆழமான தாக்கங்கள் ஏற்படும்படியாக பேசப்பட்ட வார்த்தைகளின் அர்த்தத்தை விளக்க முயன்றார் தேவன். தேவ உக்கரமாகிய மதுபானத்தால் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரத்திற்கு தேசத்தின் நிலையை ஒப்பிடுமாறு எரேமியாவை கேட்டுக்கொண்டார் தேவன். தேவனுடைய நோக்கம் நிறைவேறுமட்டும் எருசலேமும் யூதாவின் பட்டணங்களும் அதன் ராஜாக்களுமே அந்த பாத்திரத்தில் முதலில் பருகையிருந்தார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனும் அவன் ஊழியக்காரனும் அவன் பிரபுக்களும் அவனுடைய எல்லா ஜனமும் அதே பாத்திரத்தில் பானம் பண்ணவிருந்தார்கள். எரேமியா 25 பார்க்கவும். சீக்கிரத்தில் சம்பவிக்கவிருந்த நியாயத்தீர்ப்பின் தன்மையை மேலும் விவரிக்கும் வண்ணம் ஏகோவாவின் ஊழியக்காரனான தீர்க்கதரிசியிடம், ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு இன்னோமுடைய பள்ளத்தாக்கிலே புறப்பட்டுப் போ என்றார். அங்கு யூதாவின் தேசத்ரோகப் போக்கை மீண்டும் விவரிக்கச் சொன்னார். பின்னர் குயவன் வேலையான ஒரு கலசத்தை சுக்குநூறாக உடைத்து திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்துப் போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்துப் போடுவேன் என்று ஏகோவா சொல்வதாக அந்த ஜனங்களிடம் சொல்லும்படி கட்டளையிட்டார்.
தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான் தீர்க்கதரிசி. அதன் பிறகு பட்டணத்திற்கு திரும்பி ஆலயப் பிராகாரத்தில் நின்று கொண்டு சகல ஜனங்களும் கேட்க, இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியினால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய்ச் சொன்ன எல்லா தீங்கையும் இதன்மேலும் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணுவேனென்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அறிவித்தான். எரேமியா 19.
உயரதிகாரத்தில் இருந்தவர்கள் தீர்க்கதரிசியின் வார்த்தையால் பாவ அறிக்கை செய்யவும் மனந்திரும்பவும் வழிநடத்தப்பட்டுக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக கோபம் கொண்டார்கள். அதன் விளைவாக எரேமியாவின் உரிமைகள் பறிக்கப்பட்டன. சிறையில் அடைக்கப்பட்டு மரத்தடிகளில் விலங்கிடப்பட்ட போதிலும் அங்கு நின்றிருந்தவர்களிடம் பரலோகச் செய்தியை தொடர்ந்து பேசினான் தீர்க்கதரிசி. உபத்திரவத்தால் அவனுடைய வாயை மூடிவிட முடியவில்லை. சத்திய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்திலிருந்தது. அதை சகித்து இளைத்துப் போனேன். எனக்கு பொறுக்கக்கூடாமற் போயிற்று என்றான் அவன். எரேமியா 20:9.
அச்சமயத்தில்தான் எவருடைய இரட்சிப்பிற்காக எரேமியாவின் இருதயம் நித்தமும் ஏங்கினதோ அவர்களுக்கு தாம் சொல்ல விரும்பின செய்திகளை எழுதி வைக்குமாறு அவனுக்கு கட்டளையிட்டார் தேவன்.
நீ ஒரு புஸ்தகச் சுருளை எடுத்து, யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்று தன் தாசனுக்கு கட்டளையிட்டார் தேவன்.
எரேமியா 36:2-3. அந்த கட்டளைக்கிணங்க தன் உண்மை தோழனும் வேத பாரகனுமாகிய பாருக்கை உதவிக்கு அழைத்து தன்னிடம் கர்த்தர் சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் தான் சொல்லச் சொல்லல அவற்றை எழுதுமாறு அவனிடம் சொன்னான் எரேமியா. வசனம் 4.
எழுதுவதற்கு அக்காலத்தில் பயன்படுத்தின தோல் சுருளில் இவை கவனமாக எழுதப்பட்டன. பாவத்திற்கான கண்டனமும் தொடரும் அவபக்தியால் ஏற்படும் நிச்சய விளைவு பற்றிய எச்சரிப்புகளும் சகல பாவங்களையும் புறக்கணிக்குமாறு மனப்பூர்வமான ஒரு வேண்டுகோளும் அவற்றில் இடம்பெற்றிருந்தன. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதராஜாவின் 5வது வருஷத்து 9வது மாதத்தில் தேசம் முழுவதிலும் உபவாச நாளாயிருந்தபடியால் திரளானவர்கள் தேவாலயத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். எரேமியா இன்னமும் சிறையிலிருந்தபடியால்
அந்தச் சுருளில் முழுவதுமாக எழுதப்பட்டிருந்தவற்றை மக்களிடம் வாசிக்குமாறு பாருக்கை கேட்டுக்கொண்டான். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதாராஜாவின் 5வது வருஷத்து 9வது மாதத்திலே எருசலேமிருக்கிற எல்லா ஜனத்துக்கும், யூதாவின் பட்டணங்களிலிருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டுமென்று கூறப்பட்டது என்றான் தீர்க்கதரிசி. வசனம் 9-7.
பாருக் அப்படியே செய்தான். யூதாவின் சகல ஜனங்களுக்கு முன்பாக அந்தச் சுருள் வாசிக்கப்பட்டது. பிறகு பிரபுக்களுக்கு முன்பாக வந்து அந்த வார்த்தைகளை வாசிக்குமாறு அந்த வேதபாரக்கன் அழைத்தனுப்பப்பட்டான். மிகுந்த ஆர்வத்தோடு அவர்கள் கேட்டார்கள். தாங்கள் கேட்ட அனைத்தையும் ராஜாவிடம் தெரிவிப்பதாகவும் வாக்குரைத்தார்கள். ஆனால் அந்த சாட்சியத்தை ராஜா புறக்கணிப்பானென்றும், அந்தச் சுருளை ஆயத்தம் செய்து அதிலுள்ளவற்றை வாசித்தவனை ராஜா கொல்ல முயற்சி கூடுமென்றும் பயந்ததால் போய் ஒளிந்து கொள்ளுமாறு அவனிடம் கேட்டுக்கொண்டனர். பாருக் வாசித்தவற்றை ராஜாவாகிய யோயாக்கீமிடம் பிரபுக்கள் சொன்னபோது அந்தச் சுருளை கொண்டு வந்து தன் காது கேட்க வாசிக்குமாறு கட்டளையிட்டான். எகுதி எனும் பெயருடைய அரண்மனை ஊழியன் ஒருவன் போய் அந்தச் சுருளை வாங்கி வந்து கடிந்து கொள்ளுதலையும் எச்சரிப்பையும் கொண்டிருந்த அந்த வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பித்தான். அது குளிர்காலம். எனவே ராஜாவும் அவனுடைய அரசவை கூட்டாளிகளும் தீமூட்டி சுற்றிலும் உட்கார்ந்திருந்தனர். அதிலிருந்து சிறு பகுதிதான் வாசிக்கப்பட்டிருந்தது. தன்மேலும் தன் மக்கள் மேலும் நெருங்கியிருந்த ஆபத்தை எண்ணி நடுங்காதவனாய் அதற்குள்ளாக அந்த சுருளை பிடுங்கி மிகுந்த கோபத்தோடு ஒரு சூரிக்கத்தியினால் அதை அறுத்து சுருளனைத்தும் கணப்பிலுள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி அக்கினியில் எரிந்து போட்டான். வசனம் 23. ராஜாவோ அவன் பிரபுக்களோ பயப்படவில்லை. தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. ஆனாலும் அங்கிருந்த பிரபுக்களில் சிலர் அந்த சுருளை சுட்டெரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. அந்த எழுத்துகள் அழிக்கப்பட்டன. எரேமியாவுக்கும் பாருக்குக்கும் எதிராக ராஜா மிகுந்த கோபங்கொண்டு அவர்களை பிடித்து வரும்படி ஆட்களை அனுப்பினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். வசனம் 24-26.
அந்தச் சுருளில் தம்மால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புத்திமதி கலை தேவாலயத்தில் நின்றிருந்தவர்களுக்கும் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் அறிவித்து யூதாவின் மனிதர் நலனடையும்படி அவர்களை எச்சரிக்க தேவன் முயன்றார். யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படி யாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார் தேவன்.
வசனம் 3. மாறுபாடென்னும் குருட்டுத்தன்மையால் மனிதர் சஞ்சலப்படுவதைக் கண்டு தேவன் இறங்கினார். உயரதிகாரத்தில் இருந்தவர்கள் தங்கள் தவறுகளை எண்ணி வருந்தவும் தங்கள் அறியாமையை உணர்ந்து கொள்ளவும் கொடுக்கப்பட்ட எச்சரிப்புகள் மூலமும் கண்டனங்கள் மூலமும் அந்தகாரப்பட்டிருந்த அவர்களின் அறிவை பிரகாசப்படுத்த முயன்றார். தன்னிறைவு கொண்டிருந்த அந்த ஜனங்கள் தங்கள் வீணான முயற்சிகளில் அதிருப்தி கொள்ள வேண்டியிருந்தது. பரலோகத்தோடான நெருங்கிய தொடர்பால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேட வேண்டியிருந்தது. அதற்கு தேவன் பெரிதும் முயன்றார். பாவிகளை மழுப்பி திருப்திப்படுத்தும் ஊழியர்களை தமக்காக அனுப்ப தேவன் திட்டங்கொள்ளார். பரிசுத்தமற்ற வாழ்க்கையை தாளாட்டும் வண்ணம் லலகீக நம்பிக்கை பற்றிய சமாதானச் செய்தி எதையும் அவர் கொடுப்பதில்லை. மாறாக பாவியின் மனச்சாட்சியில் பாரமான சுமைகளை வைத்து பாவ உணர்வு எனும் கூரிய அம்புகளால் அவனுடைய ஆத்துமாவை அவர் உணர்த்துகிறார். பாவிகள் தங்கள் தேவையை அதிகமாக உணரவும் இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று வேதனையோடு கேட்கவும் தூண்டப்படும்படி தேவனுடைய பயங்கர நியாயத்தீர்ப்பு கல்பற்றி பணிவிடை தூதர்கள் அவர்களுக்குச் சொல்வார்கள். அப்போஸ்தலர் 16:30. பாவத்தை கடிந்து கொள்ளுகிறதும் புழுதிக்குத் தாழப்பண்டுகிறதும் அகந்தையையும் அகங்காரத்தையும் அவமாக்குகிறதுமான கரமே பாவத்தால் பீடிக்கப்பட்டு மனம் வருந்துகிறவனை தூக்கிவிடும் கரமாயும் இருக்கிறது. நாம் சிட்சிக்கப்பட அனுமதிக்கிற அவர்தாமே நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறவராயும் இருக்கிறார்.
பரிசுத்தமும் இரக்கமுமுள்ள தேவனுக்கு எதிராக மனிதன் பாவம் செய்தால் அவன் மனங்கசந்து அழுது மெய்யாக மனந்திரும்புவதைக் காட்டிலும் மேன்மையான வழி எதுவும் இல்லை. இதனையே தேவன் எதிர்பார்க்கிறார். நொறுங்குண்ட ஓர் இருதயத்தையும் நொறுங்குண்ட ஓர் ஆவியையும் தவிர வேறெதையும் அவர் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் ராஜாவாகிய யோயாக்கீமும் அவனுடைய பிரபுக்களும் தங்கள் அகந்தையாலும் அராஜகத்தாலும் தேவனுடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். எச்சரிப்புக்குச் செவி கொடுத்து மனந்திரும்ப அவர்கள் ஆயத்தமாக இல்லை. அந்த பரிசுத்த சுருள் எரிக்கப்பட்ட தருணம்தான் கிருபையாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட கடைசி தருணமாயிருந்தது. அச்சமயத்திலும் அவர்கள் தம்முடைய சத்தத்தை கேட்க மறுக்கும் பட்சத்தில் பயங்கர தண்டனையை அவர்களுக்கு வழங்கவிருந்ததை அறிவித்திருந்தார் தேவன். அவர்கள் செவி கொடுக்க மறுத்தார்கள். எனவே யூதாவின் மேல் இறுதி நியாயத்தீர்ப்பு வழங்கப்பட்டது. சர்வ வல்லவருக்கு முன்பாக அகந்தையோடு தன்னை உயர்த்தினவன் அவருடைய மிகுந்த கோபத்திற்கு ஆளானான்.
ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து, தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான், அவனுடைய பிரேதமோவென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவில் குளிருக்கும் எரிந்துவிடப்பட்டு கிடக்கும். நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியினிடத்திலும் அவன் பிரபுக்களினிடத்திலும் அவர்கள் அக்கிரமத்தை விசாரித்து அவன் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்குச் சொன்னதும் அவர்கள் கேளாமற் போனதுமான தீங்கனைத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
எரேமியா 36:30-31. அந்தச் சுருள் எரிக்கப்பட்டதோடு கதை முடிந்து போகவில்லை. எழுதப்பட்ட வார்த்தைகள் தூரே எரியப்பட்டிருக்கலாம். ஆனால் கலகக்கார இஸ்ரவேலர் மேல் சீக்கிரத்தில் சம்பவிக்க இருந்ததாக தேவன் சொன்ன தண்டனையையும் அதில் சொல்லப்பட்டிருந்த எச்சரிப்பு மற்றும் கடிந்து கொள்ளுதலையும் தள்ளிவிடுவது அப்படியொன்றும் எளிதாயிருக்கவில்லை. மேலும் அந்தச் சுருள் மீண்டுமாக எழுதப்பட்டது. நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் சுட்டெரித்த முதலாம் சுருளிலிருந்த முந்தின வார்த்தைகளையெல்லாம் அதிலே எழுது என்று தம் தாசனுக்கு கட்டளையிட்டார் தேவன். யூதா மற்றும் எருசலேமை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய பதிவு சாம்பலாக்கப்பட்ட போதிலும் அதன் வார்த்தைகள் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி போல எரேமியாவின் உள்ளத்தில் இன்னும் நீங்காமல் இருந்ததால் மனித கோபம் அழிக்க விளைந்ததை மீண்டும் எழுத அனுமதிக்கப்பட்டான் தீர்க்கதரிசி.
எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அதனை பாருக்கிடம் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அக்கினியால் சுட்டெரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். இன்னும் அவை கழுக்கொத்த அநேக வார்த்தைகளும் அவைகளோடு சேர்க்கப்பட்டது.
வசனம் 28:32. தேவருடைய தீர்க்கதரிசியின் பிரயாசங்களை தடுக்க மனித கோபம் முயன்றது. ஆனால் ஏகோவாவின் தாசனுடைய செல்வாக்கை தடுக்க யோயாக்கீம் முயன்ற செயலானது தேவ நிபந்தனைகளை மேலும் தெளிவுபடுத்த ஒரு தருணத்தை கொடுத்தது. எரேமியாவை சிறையில் அடைக்கவும் உபத்திரவப்படுத்தவும் வழிநடத்தின அதே ஆவி, கடிந்து கொள்ளுதலுக்கு எதிரான அதே ஆவி இன்றும் காணப்படுகிறது. அடிக்கடி கொடுக்கப்படும் எச்சரிப்புகளுக்கு செவி கொடுக்க மறுக்கும் அநேகர் தங்கள் பாவத்தை கண்டுகொள்ளாமலும் தங்கள் மாயையை கண்டியாமலும் இருக்கும் பொய்ப்போதகர்களுக்கு செவி கொடுக்கவே தீர்மானிக்கின்றனர். இப்படிப்பட்டோர் இக்கட்டி நாளில் பரலோகத்திலிருந்து எவ்விதமான பாதுகாப்பையும் உதவியையும் பெற முடியாது. திரித்துக் கூறப்படுவதாலும் புறக்கணிப்பாலும் அவதூறாலும் தங்களுக்கு நேரிடும் உபத்திரவங்களையும் சோதனைகளையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் பொறுமையோடும் தைரியத்தோடும் சகிக்க வேண்டும். முற்கால தீர்க்கதரிசிகளும் மனித இனத்தின் இரட்சகரும் அவருடைய அப்போஸ்தலர்களும் சத்திய வார்த்தை நிமித்தம் அவதூறையும் உபத்திரவத்தையும் சகித்தார்கள் என்பதை எப்போதும் நினைவில் கொண்டு தேவன் தங்களுக்கு கொடுத்த பணியை அவர்கள் தொடர்ந்து உண்மையோடு செய்ய வேண்டும்.
எரேமியாவின் ஆலோசனைகளுக்கு யோயாக்கீம் செவி கொடுக்க வேண்டும் என்பதும் அதன் மூலம் நேபுகாத்நேச்சாரின் கண்களில் தயவு பெற்று அதிக இக்கட்டிலிருந்து தன்னை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்பதே தேவ நோக்கமாயிருந்தது. பாபிலோனின் மன்னனுக்கு விசுவாசமாயிருப்பதாக யோயாக்கீம் உறுதியளித்தான். தன்னுடைய வாக்கை உண்மையோடு காப்பாற்றியிருப்பானால் புறஜாதியாரின் மதிப்பிற்கு ஆளாகியிருப்பான். ஆத்துமாக்கள் குணப்படுவதற்கு அது அருமையான தருணங்களை உண்டு பண்ணியிருக்கும். தனக்கு அளிக்கப்பட்ட விசேஷித்த தருணங்களை அற்பமாக எண்ணி தானே தெரிந்து கொண்ட ஒரு பாதையை தன்னிச்சையாக பின்பற்றினான் யூதாவின் ராஜா. பாபிலோன் அரசனிடம் தான் கொடுத்த வாக்குறுதியை மீறி கலகம் செய்தான். அது அவனுக்கும் அவனுடைய ராஜ்யத்திற்கும் ஒரு இக்கட்டான நிலையை ஏற்படுத்தியது. கல்தேயரின் தண்டுகளும் சீரியர்களின் தண்டுகளும் மோவாபியரின் தண்டுகளும் அம்மோன் அம்மோன் புத்திரரின் தண்டுகளும் அவனுக்கு எதிராக அனுப்பப்பட்டன. அந்த திரளான கொள்ளை கூட்டத்தாரை தன் தேசத்தில் நுழையவிடாதபடி தடுக்கும் அளவிற்கு அவனிடம் சக்தி இல்லை. 2 Kings 24:2. பாபிலோன் மன்னர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினது நிமித்தம் அவர்களால் விரோதிக்கப்பட்டு தன் மக்களால் வெறுக்கப்பட்டு பரலோகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அவன் சில வருடங்களிலேயே தன்னுடைய ஆட்சிக்கு ஓர் அற்பமான முடிவை கொண்டு வந்தான். தேவ ஊழியன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய நோக் கத்தை விட்டு விலகியதில் ராஜா செய்த மகாதவற்றின் நிமித்தமே இப்படியெல்லாம் நடந்தது. யோயாக்கீமின் குமாரனாகிய யோயாக்கின் 3 Months 10 Days மட்டுமே சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். அவன் எக்கோனியா கோனியா என்ற பெயர்களிலும் அழைக்கப்பட்டான். பிறகு கல்தேயரின் சேனைகளிடம் அவன் சரணடைந்தான். யூதா அரசனின் கலகத்தின் நிமித்தம் அந்நகரமானது மீண்டுமொருமுறை அச்சேனையால் முற்றுகையிடப்பட்டது. அப்போது நேபுகாத்நேச்சார் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் பராக்கிரமசாலிகளான 7,000 பேரையும் தச்சரும் கொள்ளருமாகிய 1,000 பேரையும் பாபிலோனுக்குச் சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். அவர்களோடும் கூட கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் பாபிலோன் ராஜா எடுத்துக் கொண்டு போனான். 2 Kings 14:15-16-13. யூதா ராஜ்யத்தின் வல்லமை பிடுங்கப்பட்டு அதன் பணபலமும் மனித பலமும் சூறையாடப்பட்ட போதிலும் அது ஒரு தனி அரசாங்கமாக இயங்க அனுமதியளிக்கப்பட்டது. யோசியாவின் இளைய குமாரனாகிய மத்தனியாவை அதற்கு தலைவனாக ஏற்படுத்தி அவனுக்கு சிதேக்கியா என்று பெயரிட்டான் நேபுகாத்நேச்சார்.